crushing sense of defeat and despair.
இயேசு பாடுபட்டு சிலுவையில் மரித்து அவர் சரீரம் உயிரற்றதாக வைக்கப்பட்ட போது ஒரு நேருக்குற தோல்வி மற்றும் விரக்தியின் உணர்வு அவர் சீஷர்கள் சூழ்ந்தது. அவரது மரணம் மற்றும் மீண்டும் தொடரும் உயிர்த்தெழுதல் பற்றி இரட்சகர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இரண்டு மாலை எனினும் சீக்கிரத்தில் அவரது உயிர்த்தெழுதலின் ஆனந்தமான காலையை பின்தொடர்ந்து, ஆனால் அந்த ஆனந்தம் சீசர்கள் உயிர்த்தெழுதின் கண் கண்ட சாட்சிய போது மட்டுமே வந்தது. ஏனெனில் அவரே உயிர்த்தெழுந்தார் என தூதர்கள் அறிவித்த போது கூட முதலில் புரிந்து கொள்ள முடியா இருக்கு. அது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று. வருகிற ஓய்வு நாள் முன்பு கல்லறையில் அவசரமாக வைக்கப்பட்ட தொடங்கிய எண்ணெயை பூசுவதற்கு முடிக்க வாசனைத்தை திருவிக்க எண்ணெயை கொண்டு வந்து அவர் நேற்று காலையில் இரட்சகரின் கல்லறையில் மதுலோனியா மரியாளும் சில பிற பெண்களும் அதிகாலையில் வந்தார்கள். அந்த விசேஷ காலை வேளையில் அவர்கள் திறந்த கல்லறையில் வரவேற்கப்பட்டார்கள். மூடுக்கள் உரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இரண்டு தூதர்கள் அறிவித்தார்கள், உயிரோடு இருக்கிற நீங்கள் மரித்தோரில் தீர்வீது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷரை கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்து இருக்கவும் வேண்டுமென்பது அவரது காலியாலத்திலிருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாக போய் தூதர்கள் சொன்னபடி மகதலோனா மரியாளும் கல்லறையில் பார்த்தாள். ஆனால் அவளுடைய மனதில் பதிந்திருந்ததெல்லாம் கர்த்தரின் சரீரம் காணாமல் போனது தான் என்பது போல தோன்றியிருக்கிறது. அப்போஸ்தலரிடம் சொல்ல அவள் விரைந்தாள். பேதுருவும் யாவானியும் கண்டு சொன்னாள், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைக்க இடம் எங்களுக்கு தெரியவில்லை. பேதுருவும் யாவானும் அந்த இடத்துக்கு ஓடி கல்லறை காலியாக இருப்பதை உறுதி செய்து சிலைகளை கிடைக்கின்ற கண்டன. அவருடைய தலையில் கட்டிருந்த சிலை தனியை ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கதை கண்டன். உயிர்த்தெழுதலின் மகத்தான செய்திகளை முதலில் புரிந்து கொண்டவன் யோவான். அவன் கண்ட விசுவாசத்தின், ஆனால் பிறர் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறிந்திருந்தார்கள். பேதுரும் யோவானும் சென்றார்கள். ஆனால் மரியாள் இன்னும் தூங்கி துக்கத்து கொண்டு அங்கே இருந்தாள். அதற்குள் தூதன் திரும்பி வந்து அவளிடம் மேன்மையாக கேட்டார்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது உயிர்த்தெழுந்த கர்த்தர் அவளுக்கு பின்னால் நின்று பேசினார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் நின்று, ஐயா அவரை நீ எடுத்துக்கொண்டு போனதுண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். மூப்பர் ஜேம்ஸ் இ டால்மே எழுதினார், அவள் அறியாவிட்டாலும் அவளது அன்புக்குரிய கர்த்தராகி இயேசுவிடம் அவள் பேசினாள். அவளது உயிருள்ள உதடுகளிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அவளுக்கு வேதனை மிக்க துயரத்தை பரவ களிப்பாய் பற்றியது. இயேசு அவளிடம் சொன்னார், மரியாளே. அவள் கெட்ட முன்பு நேசித்த சத்தம் குரல், மேன்மையான உச்சரிப்பு, அவள் முளைச்சி கொண்டிருந்த நம்பிக்கையற்ற அலங்கிலிருந்து எடுத்து அவளை திரும்பி கர்த்தரை கண்டாள். அதிக ஆனந்தத்துடன் அவரை தழுவி கரங்களை நீட்டி பாசமிக்க ஆதாரத்தை வார்த்தையாகி, என் அன்பு பேதகரே என்கின்ற ரபினி என்று வார்த்தையை சொன்னாள். ஆகவே இந்த ஆசிரியவிக்கப்பட்ட உயர்த்தெழுதல் கிறிஸ்துவை பார்த்து பேசிய முதல் பெண்ணாவாள். பின்பு அதே நாளில் அவர் பேதருக்கு எருசலேமில் அல்லது அதற்கு அருகில் தோன்றிய எம்மாவுக்கு போகும் வழியில் இரண்டு சீசர்களும் பத்து மாலையில் அப்போஸ்தலர்களுக்கும் பிறகு அவர்கள் மத்தியில் திடீரென்று தோன்றி சொன்னார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல் ஒரு ஆவிக்கிறாது. அவர்கள் மேலும் திருப்தி அடிக்கும்படி சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியும் இல்லாமல் ஆச்சரியப்படுகையில் அவர்களுக்கு முன்னாலே பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணியும் புசித்தார். பின்னர் அவர்களுக்கு அறிவித்தனர், நீங்கள் எருசலேமில் யூதா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி அளியாயிருங்கள். எருசலேமில் இந்த உறுதி செய்யப்பட்ட சாட்சிகளுக்கு அப்பாலும் மேற்கு குளத்தில் உள்ள பூர்வ குடிகளும் உயர்த்தெழுந்த கர்த்தரின் ஒப்பால ஊழியம் இருக்கிறது. உத்தரவு ஸ்தாலத்தில் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கூடியிருந்த 2500 பேரும் அவரது கைகளிலும் பாதங்களிலும் இருந்த ஆணிகாய தலும்பிகளை தொட்டு உணரும் அவரது விழாவில் கை போடவும் ஒவ்வொருக்கு எல்லோரும் வரும் வரை அழைத்தார். மேலும் அவர்கள் யாவரும் போய் தாங்களை கண்ட பிறகு அவர்கள் ஒரு மிதம் கூக்குரலிட்டு சொன்னது, ஓசானா, மிகவும் உன்னை தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அவர்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை வணங்கினார்கள். அவர் இருப்பது சுதனமானும் நித்தியமானதும் ஆகும், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனோடையாயிருக்கிறார் போல குமாரன் நம்மில் தாமும் ஜீவனோடையாய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் இயேசு சொன்னார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை எடுத்து கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனுக்காக இரட்சகர் உணவையோ தண்ணீரையோ அல்லது அகிச்சினியோ அல்லது சக்தியோ அல்லது ஒரு நபரை போன்ற எதையும் சார்ந்ததில்லை. யோகாவுக்கும் மோசாவையும் போல் அவர் உன்னதமானவர், சுயமாக இருக்கிறவர். அவர் இருக்கிறார், எப்போதும் இருப்பார். அவரது பாவ நிவர்த்தின் மற்றும் உயர்த்தெழுதலால் இயேசு கிறிஸ்து விழிச்சியின் எல்லா விதமான தன்மைகளையும் ஜெயித்திருக்கிறார். சரீர மரணம் தற்கால தளங்காமது அவர் ஆவிக்குரிய மரணத்துக்கு முடிவு கூட உண்டு. அப்போது நியாய தீர்க்கப்பட தற்கால அனைவரும் தேவ சமூகத்தில் வருகிறார்கள். எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறார். அவரது வல்லமையில் நாம் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோம். மனுஷனால் மரணம் உண்டாயினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல் கிறிஸ்துவின் எல்லோரும் உயிர்க்கப்படுவார்கள். மூப்பர் நீஎல் மேக்ஸ்வெல் வார்த்தைகளில், மனிதரின் மீது கிறிஸ்துவின் ஜெபம் மனுஷ எண்ணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்போது மனுஷனின் எண்ணங்களை மட்டும் உள்ளது. அவற்றில் இருந்தும் பொதுவான அழிவிலிருந்து நம்மை மீட்ட அவரது போதனைகளை பின்பற்றுவதில் நாம் மீட்கப்படலாம். நீதி நிபந்தனைகளை நிவர்த்தி செய்து கிறிஸ்து இப்போது நீதியின் இடத்தில் வருகிறார், அல்லது அவர் அன்பாயிருப்பது போல் நீதியும் இருக்கிறார் என நாம் சொல்லலாம். அதுபோல பரிபூர்ண நீதியுள்ள தேவனாயிருப்பது மட்டுமின்றி அவர் பரிபூர்ண இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். இப்படியாக இரட்சகர் எல்லாவற்றையும் சரி செய்கிறார். உலகில் எந்த அந்நியாயமும் நிரந்தரமல்ல. மரணம் கூட எண்ணினில் அவர் ஜீவனை மீண்டும் கொண்டு வருகிற அவரது முடிவான நீதி மற்றும் இரக்கத்தின் மித்தம் முடிவில் எந்த காயமும் உண்ணமும் காட்டிக் கொடுக்கப்பட்டது. அல்லது அதே போல் நமது வாழ்க்கை, நமது தேர்வுகள் மற்றும் செயல்கள், நமது சிந்தனைகளும் கூட நாம் அனைவரும் அவருக்கு பொறுப்புடையவர்கள். விழிச்சிருந்து நம்மை மீட்டுதல் உண்மையிலே நமது ஜீவனங்களை அவருடைய அவர் அறிவித்தார். இதோ சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த சுவிசேஷம் இதுவே, என் பிதா என்னை அனுப்பியின் மித்தம் என் பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் உலகத்துக்கு வந்தேன். நான் சிலுவையில் உயர்த்தப்படவும் நான் சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்ட பின்பு நான் எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாகவும், மனுஷனால் நான் உயர்த்தப்படும் போது பிதாவினால் மனுஷரும் உயர்த்தப்பட்டு எனக்கு முன்பாக நின்று தங்களுடைய கிரியைகளை நன்மையானவையோ அல்லது தீமையானவை என்று நியாய தீர்க்கும் படம் பொருட்டு பிதா என அனுப்பினார். நசரேத்தின் இயேசுவின் உண்மையான அடையாளத்தை பெறும் தத்துவ போட்டிகளையும் வாழ்க்கையில பற்றி கேள்விகளும் இப்போது என்னென்றும் தீர்ப்பதில் உயர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை ஒரு கணம் கருத்தில் கொள்ளுங்கள். இயேசு உண்மையாகவே உயர்த்தெழுதால் அவர் தெய்வீகமானவர் என்பது கண்டிப்பாக பின்தொடர்கிறது. எந்த சாதாரணமானவரும் மறுத்திருப்பதற்கு மீண்டும் உயிரோடு வர அவருக்கு வல்லமை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்திருந்தால் இயேசு ஒரு தச்சர், ஆயர், ரபி அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக மட்டும் இருக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தின் நிமித்தம் இயேசு தேவனாக பிதாவின் ஒரே பேரன் குமாரனாகவும் கூட இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர் கற்பித்த உண்மை தேவன் பொய் சொல்ல முடியாது. ஆகவே அவர் சொன்னது போலவே அவரது பூமியின் சிருஷ்டிக்கர், ஆகவே அவர் சொன்னது போலவே பரலோகமும் நகரமும் உண்மையானவை, ஆகவே அவரது மனத்துக்கு பின்பு அவர் சென்ற ஆவிகளை உலகம் இருக்கிறது, ஆகவே அவர் மீண்டும் வந்து அவரே பூமியின் மீது அரசர் ஆவார். ஆகவே அனைவருக்கும் ஒரு சாட்சி நியாயத்தீர்ப்பும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையின் மித்தம் உலகத்தின் மீட்புக்காக நான் ஒரே பேரன் குமாரனை கொடுத்து பரலோக பிதாவின் சர்வ வல்ல சர்வ ஞான தயவு பற்றி சந்தேகங்களை அடிப்படையற்றி வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் பற்றி சந்தேகங்கள் உண்மையல்ல, மனம் திரும்பி பாவிக்கு மன்னிப்பு சுதிகரிப்பும் கொடுக்கிற கிறிஸ்துவின் கிருபை உண்மையானது. விசுவாசம் கற்பனை அல்லது மனநோவு கண்டுபிடிப்பு விட உண்மையில் சிறப்பானது. முடிவான உலகளவில் சத்தியம் இருக்கிறது. பகுப்பாற்ற மாறாத அளவில் போதிக்கப்பட்ட உலகம் தரங்களும் உள்ளது. அவரது நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகளை எந்த மீறுதலுக்கும் மனம் திரும்புதல் அவசியமாகும். அவரது அற்புதங்கள் உண்மையானவை, அவர்களுக்கு அப்படியே செய்ய வேண்டும், அதைவிட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என தான் சீஷர்களுக்கு அவர் கொடுத்து வாக்கு தத்தம் போலவே சுஷத்தை நிர்வகிக்கிற வல்லமையும் ராஜ்யத்தின் திருக்கோள்களை தேவ அறிவின் திருக்கோள்களை கூட தரித்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதமும் உண்மையானது. ஆகவே அதன் நியாயங்களையும் தேவ வல்லமையும் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையை மித்தம் மரணம் நமது முடிவில் நமது சரீரங்களை புழுகுகள் அறிந்தாலும் நாம் நமது மாமிசத்தில் தேவனை காண்போம். வருடங்களுக்கு முன் காட் அண்ட் மை நேபர் என்ற புத்தகத்தில் தேவன் கிறிஸ்து ஜெபம் மற்றும் அழியாமை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கைகளை கடுமையாக தாக்கி ராபர்ட் பிளாட்ச்போர்ட் பற்றி தலைவர் தாமஸ் மான்சன் கூறியிருக்கிறார். அவர் தைரியமாக சொன்னார், நான் முழுவதும் தீர்மானமாக நிரூபிக்க முயன்று நிரூபித்ததாக கோரும் எல்லாவற்றையும் எவ்வளவு பெரிய அளவு அல்லது திருமையானவிலும் எந்த கிறிஸ்துவம் என் வாதங்களுக்கு பதிலளிக்கவோ அல்லது என் வாழ்க்கை அசைக்கவோ முடியாது. அவர் தம்மை சுற்றி சந்தோஷத்தின் சுவரை கட்டினார். பின்பு ஒரு ஆச்சரியம் நடந்தது. அவரது சுவர் தூள் தூளாய் நொறுங்கியது. அவர் துஷ்டி கேலி செய்த விசுவாசத்துக்கு மெதுவாக திரும்பி வர தொடங்கினார். அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவரது மனைவி மறைத்தார். அவள் உலக பிரகாரம் உடைமைகளை இருந்த அறைக்குள் உடைந்த இருதயத்துடன் சென்றார். அவர் மிகவும் நேசித்த முகத்தை மீண்டும் பார்த்தார். வெளியே வந்து ஒரு நண்பன் சொன்னார், இது அவள்தான், ஆனாலும் அவள் இல்லை, எல்லாம் மாறிவிட்டது, முன்பிருந்த ஒன்று எடுக்கப்பட்டு விட்டது, அவள் அதே அழகால் இல்லை, ஆத்மா இல்லை என்றால் எது பேருக்கு முடியும்? இயேசு கிறிஸ்து பற்றி அப்போஸ்தலர்களும் மற்றும் தீர்க்கதரிசிகள் சாட்சியை நமது மார்க்கத்தின் அடிப்படையாக கொள்ளுகை. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட இயேசுவின் பிறப்பு நெருங்கும் போது அநேகர் சந்தேகத்தாலும் பூர்வ கால நெப்பி மற்றும் லமானியா ஜனங்களுடைய நம்பியவர்களும் இருந்தனர். சரியான நேரத்தில் அவரது பிறப்பின் அடையாளம் வந்து இருளின்றி ஒரு இருளும் ஒரு பகலும் எல்லோருக்கும் தெரியும். ஆயினும் இன்றும் கிறிஸ்துவின் உண்மையான உயர்த்தெழுதலை சிலர் நம்புகிறார்கள். அநேகர் நம்பவில்லை, ஆனால் சிலர் அறிவார்கள். சரியான நேரத்தில் எல்லோரும் காண்பார்கள், எல்லோரும் அறிவார்கள். உண்மையிலே முழுங்காலில் யாவும் முடங்க சகல நாவும் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். அதுவரை பேதுரு மற்றும் அவனது 12 தோழர்களும் அன்பான பரிசுத்த மகத்தலான் மரியாளுடனும் இரட்சகன் உயிர்த்தெழுதல் பற்றி புதிய ஏற்பாடில் அனுபவங்களை சாட்சிகளையும் நான் நம்புகிறேன். உதாரவாதத்தின் பிறருடன் பெயரிடப்படாத கூட்டத்தின் அப்போஸ்தலனாகிய நெபியன் மர்மன் புத்தகத்தில் காணப்படுகிற சாட்சிகளை நான் நம்புகிறேன். பிற அநேக சாட்சிகளும் பின்பு கடைசி ஊழிய காலத்தில் பாப்பர சாட்சி அறிவித்து அவர் ஜீவிக்கிறார் என நாங்கள் அவரை கண்டோம் என்று ஜோசப் ஸ்மித் மற்றும் ஸ்டீடன் ரிக்டன் சாட்சியை நான் நம்புகிறேன். நாசரேத்தின் இயேசு மீட்பர் என அவரது சர்வத்தை பார்க்கிறார் பார்வையின் கீழ் நான் சாட்சியாக நிற்கின்றேன். அவரது உயிர்த்தெழுதலின் உண்மையை தொடுகிற ஆனந்தத்தையும் குறித்து சாட்சி அளிக்கிறேன். அதே சாட்சிகள் நிச்சயத்தை ஆறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
கிறிஸ்துவின்
நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.